கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இங்கே இருப்பதே கர்த்தருடைய கிருபை தான். கர்த்தர் என்னை உயிரோட வைத்து உங்கள் முன்னிலையில் நிற்பதென்றால் அது பெரிய கிருபை. நான் இந்து மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். எனது பெற்றோருக்கு நான் 50 வயதில், என் தந்தைக்கு 50 வயதில் தான் நான் பிறந்தேன், தாயாருக்கு 42 வயதில். இதற்கு முன்பாக எத்தனையோ பிள்ளைகள் கருவை பிசாசானவன் அழித்து விட்டான். அதன் சிங்கப்பூரிலே வேலை செய்தார்கள். அதன் பின்பாக கொழும்பில் வந்து எனது பெற்றோர் இருக்கும் வரையில் எனது தாப்பனார் ஒரு வக்கீல், எனது தாயார் ஒரு டீச்சர், அதாவது மியூசிக் டீச்சர். அங்கிருந்து தொழில் புரிந்த வேளையிலே நீர்கொழும்பிலே ஒரு பெரிய ஒரு கேடியை ஆயுள் தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டி வந்தது. இதனால் எனது பெற்றோருக்கு மிகவும் இடையூறு வந்து நாங்கள் தள்ளப்பட்டோம். அது மாத்திரமன்றி எனது கடைசியில் வக்கீலிருந்து விடுதலை பெற்று அவர் டேலன்ஸ் ஹாஸ்பிட்டலிலே சீஃப் ஸ்டாக்காக இருந்த வேளையிலே அங்கு தான் நான் பிறந்தேன். தமது அரசாங்கத்தில் இருந்தாலும் ஆனால் எனது பெற்றோர் அவர் ஒரு அரசியல்வாதியாக மாறிவிட்டார். அதனால் பெரிய பிரச்சனை ஏற்பட்டு எங்களை வீட்டோடு அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு நமக்கு ஆட்கள் அனுப்பினார்கள். 10,000 ரூபாய் கொடுத்து சிங்க கோஸ்தைக்கு அங்கு எனது தந்தையாரையும் எங்களையும் அங்கு கொலை செய்யும்படியாக ஒரு குழு அங்கு வந்தது. ஆனால் அவர்கள் குடிவரியில் எங்களை விட்டு அடுத்த வீட்டில் உள்ளவரை வெட்டி அங்கு தாற்பிப்பால் போட்டு எரித்தார்கள். அதை எமது தாய் தந்து கண்ட நடுச்சாமத்தில் சத்தம் கேட்டு எழும்பி பார்த்த வேளையிலே அவர் மயக்கமுட்டு விழுந்து இதனால் பெரிய பிரச்சனை ஏற்பட்டு நாம் இரவிரவாக கொழும்பை விட்டு வெளியேறினோம். நடுக்காட்டில் வவுனியாவில் வந்து நடுக்காட்டில் இருந்தோம். ஏனென்றால் நமக்கு அவ்வளவு சத்துராதிகள் அங்கிருந்த நிமித்தமாக வவுனியாவில் நடுக்காட்டில் இருந்தோம். அங்கிருந்தான் நான் வளர்ந்தேன். நான் படித்து 20 வயதிலே தொழில் புரிய போனேன். வவுனிக்குளம் என்ற இடத்தில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லே நான் ஒரு பேர்க் சூப்பர்வைசராக அங்கு தொழில் புரிந்தேன். அந்த வேளையிலும் அங்கு வந்து என்னை கடத்தி சென்றார். இப்படியாக பல தடவை நான் சத்ருவினால் பிடிக்கப்பட்டேன். இதனால் எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. எங்கு போனாலும் மனிதரை கண்டால் ஒரு பயம், மனிதருக்கு முன்னுக்கு சென்றால் ஒரு பயம், சிங்களவரை கண்டால் பயம். இப்படியாக ஒரு பயம் என்னை ஆட்டினது. மனிதரால் நான் 2-3 தரம் பிடிக்கப்பட்டு அங்கு கொண்டு போய் ரூமிலே அழைக்கப்பட்டேன். இதனால் பயம் ஏற்பட்டது. கடைசியில் என்னை 84ஆம் ஆண்டு எனது தாயார் மறித்ததின் பின்பு 5ஆம் நாள் தேவன் என்னுடன் பேசினார் தரிசனத்தில். ஆனால் நான் தேவன் தான் என்னுடன் பேசினார் என்று நான் அறியாமல் இருந்தேன். ஆனால் நான் மார்க்கெட்டுக்கு வந்த வேளையிலே ராணுவம் களைத்து களைத்து என்னை சுட்டது. 16 சூடு சுட்ட இடத்தில் 1 சூடும் எனக்கு பிடிக்காமல் அநேகர் இறந்தார்கள், அநேகர் காயப்பட்டார்கள். நான் ஓடி ஒளித்தது. கத்தலிக் சர்ச் அங்கு அந்த ஃபாதர் கிறிஸ்தவைத்து எனக்கு ஜபித்து விட்டார். மறுநாள் நான் வவுனியாவிலிருந்து கொழும்புக்கு சென்றேன். அங்கு நான் போய் ஃபெய்த்ஹோமிலே தங்கினேன். அங்கு எனக்கு உறவினர்கள் உண்டு, எல்லாம் இருக்கின்றார்கள். ஆனால் எனக்கு இருந்த பயத்திலே நான் போய் அங்கு ஃபெய்த்ஹோமிலே ஒரு பாஸ்டர் இடத்திலே போய் சொல்லி அங்கு நான் தங்கினேன். அங்கு 1 வருஷமாயிருந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து 85ஆம் ஆண்டு ஞானஸ்தானம் எடுத்ததன் பின்பு ஒரு வல்லமை எனக்குள்ளே புறப்பட்டு ஒரு அபிஷேகம். நான் அங்கிருந்து ஜபிக்கும் வேளையிலே அங்கு ஊழியக்காரருடன் சேர்ந்து போகும் வேளையிலே ஒரு வீட்டுக்கு முன்பாக சென்றால் அங்கு பிசாசு இருந்தால் அவர்கள் ஓடி வருவார்கள். அது மாத்திரமன்றி பஸ்ஸில் சென்றால் அங்கு பிசாசு இருந்தவன் அலறி ஓடுவான். இப்படியாக இருந்ததனால் என்னை ஃபெய்த்ஹோமில் விட்டு விலக்கிவிட்டார்கள். இவருக்குள்ளே ஏதோ ஒரு ஆவி இருக்கின்றது என்று சொல்லி அங்கு ஃபெய்த்ஹோமியை நான் ஒரு அசட்டை பண்ணுகிறேன் என்று சொல்லி விலக்கிவிட்டு நான் சேர்ந்து பின்பாக நான் நியூ ஐப்போசல சேர்ச்சிலே சேர்ந்து அங்கு முழுநேர ஊழியக்காரனாக இருந்து ஊழியம் செய்தேன். கொழும்பிலே பின்பு யாழ்ப்பாணம் மாணிப்பாய் மற்றது கோண்டாவிலே சபை வைத்து நடத்தி அங்கு ஊழியம் செய்தவர்களிலே இந்திய நாமியினால் பிடிக்கப்பட்டு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நான் பின்பும் மௌனியாக்கு வந்தேன். அங்கு வந்து ஊழியம் செய்த வேளையிலே பத்திரிகை தொழில் எனக்கு ஒரு பாடமாக இருந்தது. அந்த தொழிலே நான் ஈடுபட்டேன். அப்போ பாஸ்டர் சொன்னார், பத்திரிகை தொழில் செய்ய வேண்டாம், இது ஆபத்து, நீ ஊழியம் செய்த நீ பத்திரிகை தொழில் செய்தால் உனக்கு ஆபத்து உண்டு. நான் அதை மீறி நான் செய்தேன். செய்த வேளையிலே நான் நடுக்காட்டில் பிடிக்கப்பட்டேன். ஒரு குழுவிடத்திலே சென்று நான் வரும்பொழுது அந்த குழுவினர் என்னை தாக்க இருந்தார்கள். ஆனால் அந்த குழுவிலிருந்து நான் தப்பி வர நேரம் ராணுவம் 2000 ராணுவம் அந்த காட்டுக்குள்ளே படுத்திருந்தது. எனக்கோ தெரியாது, அந்த குழுவுக்கும் தெரியாது. ஆனால் அந்த குழு என்னை பிடித்து நடுக்காட்டிலே வைத்து விசாரித்த வேளையிலே அந்த குழுவினர் சுத்தி இருந்தார்கள். நான் சூழலே இருந்தேன், அந்த தலைவனும் இருந்தான். ஆனால் ராணுவம் சுத்தி இருந்து மை சுட்டது. 16 பேர் இறந்தார்கள், ஒரு சிலர் காயப்பட்டார்கள். நானும் அவர்களுடன் படுத்திருந்த வேளையிலே ராணுவம் வந்து என்னை பிடித்தது. பிடித்து நான் உயிருடன் இருந்ததனால் நான் அது மாத்திரமன்றி அங்கு பேப்பர் ரிப்போர்ட்டர் உண்டோ பத்திரிகையாளர் உண்டோ ராணுவத்துக்கு தெரியாது, அவர்கள் என்னை பிடித்து அடித்தார்கள். நடுக்காட்டில் நான் ஒருவன் உயிருடன் அடித்து தலை மேலே காலை போட்டு சுருட்டி சுருட்டி அடித்ததனால் எனக்கு எலும்புகள் உடைந்தது, கைகள் கால்கள் எல்லாம் உடைந்தன. ஒன்றுமே செய்யாத நிலையில் நான் இருந்த வழியிலே ராணுவமும் அந்த கோஸ்தியும் சண்டை பிடித்து அங்கு மூவடி கொண்டு போற நேரம் நடுக்காட்டில் ஒரு இளைஞன் என்னை, அண்ணன் நான் உயிருடன் இருக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி என்னை வந்து ஒரு மரத்திலிருந்து இறங்கி வந்து அந்த மகன் காப்பாற்றினான். காப்பாற்றி நான் 3 நாள் கொழும்பை விட்டு நான் வெளியேற வேண்டி வந்தது. 3 நாள் எனக்கு திடீரென்று 1,50,000 ரூபாய் தம்பியார் அனுப்பியிருந்தார். அதைக் கொண்டு நான் இந்தியாவுக்கு வந்தேன். என்னதான் நான் அங்கிருந்திருந்தால் எனக்கு உயிருக்கே ஆபத்து. அப்படியாக நான் இந்தியாவில் வந்து இந்தியாவில் இருக்கும் பொழுது ஏஜென்சி என்னை கைவிட்டு நடு ரோட்டில் நிற்கும் பொழுது ஒரு ஊழியக்காரன் மூலமாக ஒரு சபையிலே சேர்க்கப்பட்டேன். அந்த சபையிலே அங்கு தீர்க்க தரிசனமாக இறக்கப்பட்டது. நீ தாயின் கருவிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன், நீ எனக்குரியவன் என்று சொல்லி 60 பேர் தான் அந்த சபையிலே இருந்தார்கள். அப்போ அங்கு என்னை எடுத்து பாஸ்டராக 90 ஆண்டு நான் ஓர்டினேட் பண்ணப்பட்டேன். சாம் சுந்தரம் ஊழியக்காரன் மூலமாக ஓர்டினேட் பண்ணப்பட்டு அங்கு இருந்த வேளையிலே 60 பேராக இருந்தது 600 பேராக மாறினது. அப்படியாக ஆத்துமாக்களை கத்திறந்து அங்கு ஊழியம் வல்லமையாக ஊழியம் செய்து கொண்டிருக்கும் வேளை என் மனைவி உடன் தொடர்பு கொண்ட வேளையிலே சொன்னால், நீர் இங்கு இருக்க வேண்டாம், உடனடியாக ஜெர்மனிக்கு வரும் வாருங்கள் என்று. நான் அப்படியாக அதிகமான நேரங்களிலே நான் பாடுபட்டு உழைத்த வேளையிலும் ஊழியங்களை செய்த வேளையிலும் மனைவி அடிக்கடி டெலிபோன் எடுத்து அங்கு சேர்ச்சிலே கேட்ட சில கேள்விகள் அவர்களை புண்படுத்தினர். இதனால் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், சேர்ச்சை விட்டு நீர் வெளியிலே போவோம், நீர் விரைவிலே ஜெர்மனிக்கு போவோம் என்று. அப்ப மனைவி காத்திருந்தால் நான் அங்கிருந்து வரும் பொழுது இங்கு பிராங்க்போர்ட்டுக்கு வந்து திரும்ப நான் இந்தியாவுக்கு போக வேண்டி வந்தது. பிராங்க்போர்ட்டிலே வந்து இறங்கி நான் வெளியிலே வரும் பொழுது அங்கு பாஸ்போர்ட்டுடன் சிஏடி பிடித்து விட்டது. அது சுவிஸ் பாஸ்போர்ட், ஒரிஜினல் பாஸ்போர்ட். நான் ஒன்றுமே செய்ய முடியாமல் திரும்பி நான் அங்கு பிடிபட்டு இலங்கைக்கு சென்றேன். இலங்கைக்கு சென்று அங்கிருந்து பேர்ந்து நான் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலும் ஊழியம் செய்து இப்படியாக இருக்கும் வேளையிலே கர்த்தர் என்னை அற்புதமாக இங்கு கூட்டிச் சேர்த்தார். கூட்டிச் சேர்த்து இங்கும் 5 வருடமாக ஊழியம் செய்து மீண்டும் இன்றும் உங்கள் மத்தியிலே ஊழியக்காரனாக மீண்டும் ஊழியம் செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கின்றார். கர்த்தருக்கு அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கின்றார். இன்றும் அவரை நம்பினோரை கர்த்தர் சிக்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வாக்கு கொடுத்த தேவாதேவன் இப்போவும் நான் தனித்துத்தான் இருக்கின்றேன். ஆனால் தேவாதிதேவன் என்னுடன் கூட இருக்கின்றார். அவருடைய சமூகம் பிரசன்னம் என்னுடன் கூட இருக்கின்றது. எந்த வேளை நான் மனநொந்து கர்த்தாவே இந்த கரங்களை பார்க்கும் வரையிலே அவர் வாக்கு தத்தங்களை தந்து என்னுடன் பேசுகின்றார். வாக்கு தத்தம் தான் என்னை உயிர்ப்பித்தது, தேவனுடைய வார்த்தை தான் என்னை உயிர்ப்பித்தது, தேவனுடைய வார்த்தையிலேயே தான் நான் உயிருடன் இருக்கின்றேன். அவர் என்றும் கைவிடாத தேவனாக என் மத்தியிலே வீட்டிருக்கின்றார். தேவன் அதுபோல் உங்களை ஒவ்வொருவரையும் தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள், தேவனை நம்புங்கள், தேவன் உங்களை கைவிடாமல் காத்துக் கொள்வாராக. இயேசுவின் நாமத்தினால்
சரி.